புதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் சேலம் மாவட்டம் மூக்கனூர் கிராமத்திலிருந்து திரு MCP மோகனசுந்தரம் அவர்கள் மறிக்கொழுந்தின் மகத்துவத்தை பற்றி பல தகவல்களை நமக்கு வழங்குவதற்காக தற்போது நம்முடன் இணைந்துள்ளார். நேர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
ஐயா, இன்னைக்கு வேளாண்மையில உங்களுடைய பணியை நீங்க சிறப்பா பங்காற்றிக்கிட்டு இருக்கீங்க, பல சேவைகளை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்படிப்பட்ட உங்களை இன்னைக்கு நேர்காணல் எடுக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். அந்த வகையில ஐயா, உங்களை பத்தின ஒரு சுய அறிமுகம் பொதுமக்களுக்காக செஞ்சுக்கோங்க ஐயா.
ஐயா வணக்கம், உங்ககிட்ட பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பும் கொடுத்த உங்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் வாழ்க வளமுடன். ஐயா, நான் சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி தாலுக்கா மூக்குனூர் கிராமம் அப்படிங்கிற வில்லேஜில் நான் இருக்கிறேன். நான் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன். என் பெயர் மோகனசுந்தரம். எனக்கு ஆரம்ப காலத்திலேருந்து எங்கள் அப்பா தாத்தா காலத்திலேருந்து விவசாயமே பண்ணிட்டு இருக்கிறதுனால நானும் வந்து ஒரு கொஞ்சம் படித்தேன் அந்த காலத்தில் ஓல்டு SLC. அப்புறம் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு எதுவும் ட்ரை பண்ணல. ட்ரை பண்ணலன்னா எங்கள் வீட்டில் ஒத்துக்கலை. எங்கள் அப்பாவுக்கு நான் ஒரே மகன், அதனால் இருக்கிற நிலத்தை பார்க்கலாம், விவசாயம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கு போட்டுக்கிட்டு என்னை வெளியில் அனுப்பலை. அப்புறம் நாங்கள் விவசாயமே பண்ணிகிட்டு இருக்கும்போது எங்கள் ஏரியாவில் சாமந்தி பூ, மறிக்கொழுந்து இது ரெண்டு தான் மெயினாக வைப்போம். பூ வந்து சாமந்தி சீசன் வந்து ஜூன் ஜூலையில் வைப்போம். அது வந்து பொங்கல் டிசம்பர் ஜனவரி வரைக்கும் பூ இருக்கும். அது வந்து ஒரு நீண்ட நாள பயிர். ஆனால் அதுக்கு வந்து தண்ணி வசதி, அதில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணினா தான் நிறையா அதில் வந்து கொஞ்சம் அமௌண்ட்டு பார்க்க முடியும். ஆனால் அதில் வந்து ஆள் அதிகப்பற்றாக்குறை, அப்புறம் வந்து பயிர்களுக்கு வந்து நோய் அடிக்கடி இதெல்லாம் தாக்கு பிடிக்காத எல்லாம் மருந்து அடிக்கிறது, அந்த இதெல்லாம் எல்லாமே இன்னைக்கு வந்து அதிகபட்சமாக ஆகிப்போச்சு இல்லையா. செலவு ஐட்டங்கள் அதிகம், வரவு ரொம்ப கம்மி. அப்படி பார்க்கும்போது அந்த பூங்கிறதே விட்டுட்டேன். சாமந்தி பூ இப்போ வைக்கிறவங்க வைக்கிறாங்க, ஆனால் நான் விட்டுட்டேன். அப்புறம் மறிக்கொழுந்து, எங்கள் பரம்பரை தொழில ஒரு மறிக்கொழுந்து, அதாவது என்ன சொல்லுவாங்க குடும்ப தொழில்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து மறிக்கொழுந்து. அப்போ மறிக்கொழுந்து வந்து நாங்கள் எங்கள் தாத்தா காலத்துலேருந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போல்லாம் பெங்களூர்லேருந்து எங்கேயோ வெளியிலேருந்து தான் வாங்கிட்டு வந்துருக்குறாங்க. ஆனால் அந்த மறிக்கொழுந்துங்கிறது வந்து நம்ம இந்தியாவில் ஏதோ ஒரு மூலையில் இருந்திருக்குது அந்த காலத்தில், ஆனால் பெங்களூர்லேருந்து வந்திருக்குது. அங்கே இருந்து மறிக்கொழுந்து நாம் விதை அந்த அன்னைக்கு வந்து பெங்களூருக்கு சிரமப்பட்டு போய், அதாவது நான் சொல்கிறது இதெல்லாம் வந்து 90 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதையை இப்போ நான் சொல்கிறேன். அப்படி சிரமப்பட்டு வாங்கிட்டு வந்து அப்படி வச்சிட்டு இருந்து எங்கள் தாத்தா காலம், அப்புறம் எங்கள் அப்பா காலத்தில், அப்புறம் நாங்களே விதையெல்லாம் உற்பத்தி பண்ணி மற்றவங்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தோம். மறுபடியும் வந்து விதை மட்டும் உற்பத்தி பண்ணுறது யாரோ ஒருத்தர் கேட்பாங்க, ஒரு சிலர் கேட்பாங்க. அப்போல்லாம் ஹை டெக்னாலஜி கிடையாது. கர்நாடகாவிலேருந்து வருவாங்க, நாற்று வேணும்னா நாற்று கேட்பாங்க, கொஞ்சம் ஆர்டர் கொடுப்பாங்க. அவங்க எடுத்துகிட்டு போய் நடுவாங்க, ஆனால் மறுபடியும் அடுத்த பட்டத்துக்கு விதைக்கு மட்டும்தான் வருவாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு வெளியே தெரியாது. அப்புறம் நாம் வந்து நான் கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆன பின்னாடி, சரி நாற்றெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்களே இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு அவங்க கூடவே போய் பார்த்தாக்க, அங்கே கர்நாடகாவில் ஆயில் எடுக்கிறாங்க. இந்த மறிக்கொழுந்து ஆயில் எப்படி எடுக்கிறாங்கன்னா, நாற்று ஒரு 35 நாள், அதுக்கு பின்னாடி நட்டு வேற வயலில் தான் பிடுங்கி நடணும். ஒரு 3 இன்ச் உயரம் 4 இன்ச் உயரம் வந்த உடனே பிடுங்கி நடணும். அது நட்ட பின்னாடி வந்து 70-80 நாள் அவ்வளோதான் அதனுடைய இது மெச்சூரிட்டி டைமு. ஒரே அறுப்பு, அது நல்லா பூ வரும். அதை வந்து டிஸ்டிலேஷன் பண்ணோம், ஆயில் டிஸ்டிலேஷன் பண்ணோம். 1000 கிலோ கொழுந்த ஒரு ட்ரம்மில் போட்டு ஸ்டீம் டிஸ்டிலேஷன், அதாவது நீராவியில் வேக வைக்கிறது. அந்த நீராவியில் வேக வச்சோம்னா 9 மணி நேரம் ஓட்டினோம்னா அந்த ஆவி வரும். அந்த ஆவியை குளிர்விக்கணும், அதாவது நீராவியை குளிர்விச்சா ஆயிலும் தண்ணியுமா கலந்து வரும். அதுக்கு வந்து ஒரு கண்டன்சர் அப்படிங்கக்கூடிய இது வச்சுக்கலாம், இல்லைனா நீர் தொட்டி தண்ணியாக தண்ணி தொட்டியும் வச்சுக்கலாம். அந்த தண்ணி தொட்டியில் நாம் அப்படியே அந்த பைப்பில் கூலிங் ஆகி ஆயிலும் தண்ணியும் கலந்து வரும். நாம் அதை வந்து ஒரு செப்பரேட்டர், அதாவது ஒரு கேனில் பிடிச்சி, தண்ணியினுடைய அடர்த்தி கம்மி, அதனால் தண்ணி கீழே நிற்கும், ஆயில் மேலே நிற்கும். அப்போ அந்த தண்ணியை மட்டும், கீழே இருக்கிற தண்ணியை மட்டும் வடிச்சிடலாம், மேலே இருக்கிற ஆயிலை நாம் எடுத்துக்கலாம். 1000 கிலோ கொழுந்த போட்டால் ஒரு கிலோ ஆயில் கிடைக்கும் வேக வச்சா. அது இன்னைக்கு ஒரு 25,000 to 30,000 வரைக்கும் பார்க்கலாம். இது என்னன்னா, இதில் எங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட்னா, குறைந்த நாள் ஓரளவுக்கு வருமானம் இல்லைங்காத இருக்குது. முதல்ல நாற்று போடுறோம், அப்புறம் அது களை எடுக்கிறோம், அப்புறம் அங்கேயே பிடுங்கி நம்ம நடுறோம். நடும்போது ஒரு செலவு, நாத் விதை ஒன்று ஒரு செலவு, களை எடுக்கிறது ஒரு செலவு, அடுத்தது பிடுங்கி நடுறது ஒரு செலவு. அப்புறம் ஒன்று நட்டுவிட்டால் ஒரு 20 நாள் கழித்து களை வரும் இல்லையா, அதை நம்ம களை கொத்தணும். களை கொத்தி நல்ல நம்ம சொந்த எருவு, மாட்டு எருவு, இந்த மாதிரி இயற்கை எருவு போட்டோம்னா கொஞ்சம் வளர்ச்சி நல்லாயிருக்கும். அது பத்தலை, சரியாக வளரலை, கொஞ்சம் யூரியா மிக்ஸ் பண்ணலாம். யூரியா கொஞ்சம் போட்டு தண்ணி குரோத்திங் நல்ல வளர்ச்சி வரும். ஒரு 40 நாள் 50 நாள் ஆச்சுன்னா மொக்கு வரும். அப்புறம் ஒரு 60 நாளில் வந்து அந்த மொக்கு லேசாக விரிய ஆரம்பிக்கும். 70 நாளில் வந்து நல்லா மலர்ந்துடும். அந்த பூ மலர்ந்த பின்னாடி நமக்கு அதுதான் கட்டிங் ஸ்டேஜ். அதை அறுத்து 2 நாள் காய வைக்கணும். 24 மணி நேரத்துலேருந்து 36 மணி நேரமாவது ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணி அதை வந்து அந்த இதில் ட்ரம்மில் போட்டு ஃபுல் பண்ணி நம்ம பாய்லர் பற்ற வச்சு ஸ்டீம் விட்டு எரிவிட்டோம்னா ஆயில் அந்தாண்ட வந்துடும். மொத்தம் ஆனால் அதை 9 மணி நேரம் ஓட்டணும், அப்போ தான் ஆயில் கிடைக்கும். இல்லை நம்ம ரெண்டாக பிரித்து எடுத்துக்கலாம், தண்ணி தனியாக ஆயில் தனியாக. அந்த சக்கை இருக்குது இல்லையா, அந்த கொழுந்து, அது வந்து மாட்டுக்கு வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா காட்டுக்கு எருவாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் வந்து அதை அது மதிப்பு கூட்டல் அப்படிங்கிற இதெல்லாம் கூட செய்கிறாங்க. அதாவது இந்த ஊதுபத்தி செய்கிறாங்க இல்லையா, அதை அரைச்சி இந்த ஊதுபத்தியில் மிக்ஸ் பண்ணி அவங்க என்னென்னமோ செய்கிறாங்க. அந்த இதுக்கெல்லாம் நான் போகிறதில்ல. வில்லேஜில் இருக்கிறதுனால மாடு சாப்பிடுது, ஒன்றும் தப்பு இல்லை. மேஞ்ச அதாவது டிஸ்லேஷன் பண்ணினதை நல்லா ஆறின பின்னாடி காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டா நம்ம கடலை கொடி எப்படி மாட்டுக்கு காஞ்ச கொடி போடுறோமோ அந்த மாதிரி மாடு நல்லா சாப்பிடுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா அதில் ப்ரோட்டீன் சத்து இருக்குது. நான்லாம் எங்கள் மாட்டுக்கு போடுறோம், ஒரு 1/4 லிட்டர் பால், 200 மில்லி பால் சேர்ந்து வருது. மற்ற நார்மலாக போடுற புல்லு வகைக்கும் நம்ம இந்த மறிக்கொழுந்து வர காஞ்சதை போட்டு தண்ணி குடிச்சுன்னா கொஞ்சம் ஒரு 200 ml பால் வருது. இதே மாதிரி நான் வந்து இன்னும் 2 பண்ணுறேன். ஏன்னா இது வந்து மறிக்கொழுந்துங்கிறது 1 year 1 season, வென்டர் சீசன் கிராப்பு. அக்டோபர் நவம்பரில் ஆரம்பிக்கிறோம், ஜனவரி பிப்ரவரியோடு முடிஞ்சிருது. ஆனால் இடையில நாம் ஒரு இவ்வளோ பெரிய மிஷினை வாங்கி போட்டுட்டு சும்மா இருக்க முடியாதுல்ல. அதனால் வந்து இன்னும் 2 பயிர் பண்ணிட்டுருக்கிறேன். ஒன்று வந்து பாம் ரோஸு. பாம் ரோஸுன்னு ஒரு புல் வகை, அதாவது அது நறுமண புல்னு சொல்லுவாங்க. இன்னொன்று லெமன் கிராஸு. இது மேக்சிமம் வந்து லெமன் கிராஸுங்கிறது வந்து சிறப்பு தயார் பண்ணுறாங்க, மெடிசன் தயார் பண்ணுறாங்க. அதனால் இந்த ரெண்டையும் போட்டுக்கிட்டோம்னா அன்சீசனில் இதை நம்ம ஒரு 3 மாதத்துக்கு ஒரு கட்டிங்னு விட்டு அதையும் நான் பயிர் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ நான் போட்டிருக்கிறது லெமன் கிராஸு, பாம் ரோஸு. இந்த சீசனுக்கு வந்து மறிக்கொழுந்து. அப்புறம் இந்த மறிக்கொழுந்தினுடைய எண்ணெயினுடைய தன்மை என்ன நான் உங்களுக்கு விரிவாக சொல்கிறேன். 1 டன் கொழுந்து 1000 கிலோ கொழுந்த போட்டு எரிவிட்டால் 1 கிலோ ஆயில் கிடைக்கும். அதுவும் வந்து இன்னும் சில நேரத்தில் வந்து 700 ml 800 ml கூட கிடைக்கும். ஆனால் நல்லா வளர்ச்சி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 1 கிலோ ஆயில் கிடைக்குது, அது வந்து எந்த குறைபாடும் வராது. வளர்ச்சி கம்மியாக இருந்து அதை நாம் சரிவர பார்க்காம விட்டுட்டோம், 5 நாளைக்கு ஒரு தண்ணி கட்டணும். நேரடியாக தண்ணி பாய்க்கிறது தான் இதில் பெட்ரு. அதனால் தண்ணி பத்தாக்குறை வந்தோ இல்லை ஒரு பக்கம் ஏதாவது ஒரு டிசைஸ் வந்தோ விட்டுட்டா ஆயில் வராது, 700 ml 800 ml வரும். நமக்கு 1 டன்னுக்கு 1 கிலோ ஆயில் வந்தால் நமக்கு ப்ராஃபிட்டு. 20,000 to 25,000 வரைக்கும் விற்றா போதும், ஒரு நல்ல வருமானம். இந்த மறிக்கொழுந்து ஆயிலை என்ன பண்ணுறான் அப்படின்னு எவனுமே சொல்ல மாட்டேங்கிறான். காரணம் என்னன்னா அதான் பிஸ்னஸ் மாடலுங்கிறாங்க. ஆனால் அதில் நம்ம சீமாப், நம்ம இந்தியாவினுடைய சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் மெடிசனல் ஆரோமேட்டிக் பிளான்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது சீமாப்பில், லக்னோவில் ஹெட் ஆஃபீஸு, பெங்களூரில் கூட பிரான்ச் ஆஃபீஸ் இருக்குது. அவங்களுடைய கணக்குப்படி, ஏன்னா அவங்களும் நம்மளது ரிசர்ச் பண்ணுறாங்க, 96 விதமான மெடிசன் தயார் பண்ணுறாங்க. அதுவும் இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனாலாம் வந்துச்சு இல்லையா, அந்த கொரோனாவுக்கு இன்ஜெக்ஷன் ஒன்று தயார் பண்ணாங்க நம்ம இந்தியாவிலேயே. அந்த இன்ஜெக்ஷனு 96 விதமான மெடிசன் தயார் பண்ணி இப்போ அந்த கொரோனாவுக்கு இன்ஜெக்ஷன் போட்டாங்க இல்லையா, அதை வந்து கவர்மெண்ட் ரேட் எவ்வளவோ, ஆனால் அதை வந்து மெடிக்கல் ஆஃபி மெடிக்கல் காரணங்க நிறைய லாபம் பார்த்தாங்க, 50,000 to 60,000 கூட விற்றாங்க. அந்த டப்பாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா தவணம் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு 0.05 mg போட்டிருப்பான், 5 mg அதை கலக்கிறான், 0.05 mg போட்டிருப்பான். அந்த நீங்கள் டப்பாவை பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதனால இது வந்து என்னென்னமோ மெடிசன் தயார் பண்றாங்க, ஸ்கின்னுக்கு பெர்ஃப்யூம்ஸ் கொஞ்சம் தயார் பண்றாங்க. அது வந்து மலேசியா சிங்கப்பூர் வந்து மரிக்கொழுந்து ஆயிலுங்கிறது ரொம்ப ஃபேமஸ். இந்த பெர்ஃப்யூம்ஸ் தயார் பண்ணது மரிக்கொழுந்து சென்ட்டு தயார் பண்றது அந்த சிங்கப்பூர் மலேசியா இந்த பக்கம் இருக்கிறவங்க மட்டும்தான். ஆனா ஜெர்மன் வெஸ்ட் இண்டியன்ஸ் பூரா அமெரிக்கா கனடா அங்க இருக்கிறதெல்லாம் மெடிசன் தான் தயார் பண்றாங்க. இந்த மாதிரி மரிக்கொழுந்து ஆயிலினுடைய இது யூஸ்டு இருக்குது, ஆனா வெளியே யாரும் காட்டிக்கிறது இல்லை. கார்பரேட் கம்பெனிக்காரன் சம்பாதிச்சுட்டு போறான், நம்மள மாதிரி இருக்கிறவங்க விவசாயிங்க வெயில்ல பாடுபட்டு வேர்வை தண்ணி உழுவ சம்பாதிச்சு கம்மி விலைக்கு தான் கொடுக்க வேண்டியதா இருக்குது. இதுக்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஏதாவது ஒரு நல்ல இது பண்ணிச்சுன்னா பரவாயில்ல.
ஐயா, இப்ப இதே போல நீங்க இந்த சோளம் எல்லாம் போட்டிருக்கீங்க, சோளத்துடைய விதைப்பு முறைகள் அதை எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, சோளத்துக்கு இன்னைக்கு இந்த வேளாண் முறைகளை எந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு இருக்குது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
இல்ல, சோளம் வந்து மற்ற ஏரியாவில் போடுறாங்க, ஏன் ஏரியாவில் சோளமே ரொம்ப கம்மியாகி போச்சு. இந்த சோளம் வந்து மக்காச்சோளம்னு ஒரு வகை இருக்குது, அது வந்து தென்னாட்டில் நிறைய போடுறாங்க, மாட்டு தீவனமாகவும் பயன்படுறாங்க, அதிலருந்து நிறைய மதிப்பு கூட்டல எதை எதை செய்கிறாங்க. அதை வந்து தென்னாடு தான் ஜாஸ்தி. எங்கள் ஏரியாவில் பொறுத்த வரைக்கும் சாப்பாட்டுக்கு அரி இந்த நெல், கேழ்வரகு, கடலை, மானாவரி கடலை, தண்ணி கட்டி கடலை போடுறது இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து பயன்பாட்டில் இருக்குது. உங்களுடைய இது கேள்விக்கு வந்து தென்னாடு தான் ஜாஸ்தி சோளத்தை பொறுத்த வரைக்கும். சோளத்தில் ரெண்டு மூணு வகை இருக்குது, நெட்டை கொட்டை மக்காச்சோளம் அந்த மாதிரி வகையெல்லாம் இருக்குது. அது எங்கள் இடத்துல கொஞ்சம் வாய்ப்பு கம்மி, அதனால் அதுக்கு என்னால் பதில் சொல்ல முடியல
ஐயா. அதே போல் கடலை பொறுத்தளவில் என்னென்ன ரகங்கள் நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க இல்லையா?
கடலே இல்லை, எங்கள் பக்கம் வந்து முதல்லாம் வந்து கடலை வந்து கொடின்னு ஒரு ரகம், அதாவது ஒரு அரை மீட்டருக்கு அரை மீட்டர்லாம் ஓடும் கொடியா, அதெல்லாம் வந்து கொடி கடலைன்னு போடுவாங்க. அதெல்லாம் இப்போ போயிடுச்சு. இப்போ வந்து பட்டாணி ரகம், ரெண்டாம் நம்பர் ரகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பழைய இதில் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ரகத்தை ரெண்டு ஒன்று பேர் தான் போடுறாங்க, மீதி எல்லாம் வந்துடுச்சு. விருப்பாச்சி விளம்பரம் கொடுக்குறானுங்க, ஒரு செடிக்கு 150 காய் இருக்குது, 200 காய் இருக்குது அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் வந்து நான் கடலையும் ஜாஸ்தியாக போடுறதில்ல, என்னுடைய சொந்த செலவுக்கு மட்டும் அந்த 2 நம்பரில் தான் வந்து எண்ணெய் நல்லா இருக்குது, அதாவது அது பழைய காலத்து இது, அதை மட்டும்தான் நான் செஞ்சிட்டு இருக்கிறேன். இந்த கடலையும் எங்கள் இடத்துக்கு அப்பாற்பட்ட இடம் தான், ஏன்னா எங்கள் ஏரியா வானம் பார்த்த பூமி, அதனால் வந்து வெள்ளாமையெல்லாம் கொஞ்சம் குறைவு தான். இந்த தண்ணி இருக்கிறவங்க மட்டும்தான் என்ன மாதிரி இந்த மரிக்கொழுந்து கொஞ்சம் சாமந்தி இந்த மாதிரி செய்கிறோம். பருத்தியுமே எங்கள் பக்கம் கம்மி.
ஐயா, இப்ப இந்த எண்ணெய் எடுக்கிறதுக்கு நீங்க என்ன மாதிரியான முறைகளை வந்து இதுக்குன்னு சில இயந்திரங்கள் அல்லது தயாரிப்புகளை நீங்க எப்படி வடிவமைச்சிருக்கீங்க, அதனுடைய பயன்பாடு என்ன, இதை எப்படி கொண்டு அந்த எண்ணெய தயாரிப்புறீங்க, அது உற்பத்தி முறைகள், அந்த என்னென்ன பணிகள் வந்து இதை கொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
அதாவது இதுக்கு தேவையான பொருள் வந்து ஒரு பாய்லர். பாய்லருங்கிறது வந்து தண்ணிய எரி விடணும், தண்ணிய கொதிக்க வைக்கணும், கொதிக்க வச்சா நீராவி வரும், அந்த நீராவியை 2 ட்ரம்மு ரெடி பண்ணணும். 2 ட்ரம்முங்கிறது அந்த நீராவி வந்து இந்த ட்ரம்முக்கு அடியில் வரும்போது நம்ம லோடு பண்ணி வச்சோம்னா அது அப்படியே ஆவியில் வேவும், நம்ம இட்லி மாடல்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி. இது ஸ்டீமில் வழியாக வர்றதுனால ஸ்டீம் டிஸ்டிலேஷன் பேர் இதுக்கு. அந்த ஆவியை வெளியே கொண்டுட்டு வரணும், வெளியே கொண்டுட்டு வந்து நாம் குளிர்விக்கணும். குளிர்விக்கிறதுக்கு தண்ணி தொட்டியாக கட்டலாம், இல்லை நான் போட்டிருக்கிற கண்டன்சராக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கலாம். அதில் குளிர்விச்சா ஆட்டோமேட்டிக் வெளியே வந்துடுது. இப்போ நம்ம மேக்ஸிமம் நம்ம கோயம்புத்தூரில் நிறைய செய்கிறாங்க, அதை விட்டா லாங்காக ஹைதராபாத்தில் எண்ணில் செய்கிறாங்க, நம்ம அவ்வளோ தூரம் போக தேவையில்ல, கோயம்புத்தூரில் கூட எடுக்கலாம். எடுக்கணும்னா நமக்கு தெரிஞ்ச இது மேனுஃபேக்சர்டு பண்ணுற கம்பெனி இருக்குது, அவங்ககிட்ட போனோம்னா கிட்டத்தட்ட ஒரு 12-13 லட்சம் வந்துடும். கொஞ்சம் சிம்பிளாக பண்ணோம்னா 8 லட்சத்துக்கு குறையறதில்ல
ஐயா. இந்த மாதிரி எடுக்கக்கூடிய அந்த எண்ணெய் இருக்குங்க இல்லையா, இந்த எண்ணெயை நீங்கள் எப்படி வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய எண்ணெயை விற்பனை பண்ணுறீங்க, வியாபாரிகள் வந்து நேரடியாகவே உங்ககிட்ட வாங்கிட்டு போகிறாங்களா, அல்லது நீங்கள் கொண்டு போய் விற்று அதன் மூலமாக வரக்கூடிய அந்த வருவாயை ஈட்டுறதுக்கு உண்டான வழி?
இப்போ நான் உற்பத்தி பண்ணுற பொருளை நமக்கு தெரிஞ்ச கம்பெனிக்காரங்க இருக்கிறாங்க, பெங்களூரில் நிறைய பேர் இருக்கிறாங்க, நம்ம சென்னையில் நிறைய பேர் இருக்கிறாங்க, அப்புறம் வந்து இது கேரளாவில் நிறைய பேர் இருக்கிறாங்க. நாம் இந்த இடத்துல உற்பத்தி பண்ணுறது மேக்ஸிமம் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னாவே போதும், அவங்களே நம்மளை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இப்போ எங்களுக்கு இந்த டிஸ்டிலேஷன் இப்போ ஆகிட்டு இருக்குது, இன்னும் 10 நாளுக்குள்ளார நான் ஒரு 50 கிலோ ஆயில் எடுக்கிறேன், 100 கிலோ ஆயில் எடுக்கிறேன் அப்படின்னு விட்டு அவங்களுக்கு சொன்னோம்னா, நாம் 4-5 கம்பெனிக்காரங்களுக்கு நாம் இன்ஃபார்ம் பண்ணோம்னா அவங்க வந்து கேட்பாங்க, சாம்பிள் கேட்பாங்க, அந்த சாம்பிள் நாம ஒரு 10 ml கொடுத்தாக்க அதை லேப் ரிப்போர்ட் அவங்க லேப்ல கொடுத்து செக் பண்ணுவாங்க. இந்த மரிக்கொழுந்து ஆயிலுக்கு தவனம் கண்டென்ட் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி அவங்க பார்ப்பாங்க. அந்த கண்டென்ட்டை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த விலை. இப்போ வந்து மேக்சிமம் வந்து நம்ம ஒரு பொருளினுடைய தரம் நல்லா இருக்கணும் இல்லையா, தரம் நல்லா இருக்குதுன்னா அதுக்கு ஒரு பர்சன்டேஜ் இருக்குது. இந்த ஆயிலுக்கு ஒரு பர்சன்டேஜ் அபவ் 50% மேலே தவனம் கண்டென்ட் அப்படின்னு இருந்தால் அது நல்ல ஆயில். இல்லை பர்சன்டேஜ் குறைஞ்சின்னா ஒன்று அது வெய்ய காலத்தில் வந்த உற்பத்தி பண்ணின மரிக்கொழுந்தா இருக்கும், இல்லைன்னா நோய்வாய்ப்பட்ட மரிக்கொழுந்தா இருக்கும், இல்லைன்னா சத்து குறைவான நிலத்தில் உற்பத்தியான மரிக்கொழுந்தா இருக்கும். அதுக்கு வந்து பர்சன்டேஜ் குறையும். 40-45%னா அதாவது நம்ம ஒரு குழந்தைக்கு நல்ல குரோத்திங் வர்றதுக்கு என்ன அதுக்கு நாம் ஊட்டச்சத்து கொடுக்குறோம், அந்த மாதிரி இதுக்கும் 2 ஊட்டச்சத்து கொடுத்தா தான் எந்த பயிரும் நல்லா வளரும். அதனால் பயிர் நல்லா வந்துச்சுன்னா நமக்கு பர்சன்டேஜ் அதிகமாக கிடைக்குது. அதை அவங்க லேப் ரிப்போர்ட்டில் செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே இது நல்ல பர்சன்டேஜ் இருக்குது எனக்கு இந்த ரேட் கொடு அப்படின்னு கேட்பாங்க. நம்ம அதுக்குள்ளார மார்க்கெட் ரேட் என்னங்கிறத 4 பேர்த்துக்கிட்ட விசாரிச்சுக்கிறோம். தவணம் ஆயிலுங்கிறது இன்னும் தமிழ்நாட்டுக்கு சரியாக வரல, கர்நாடகாவில் தான் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த மீடியாக்காரங்க இது வந்து தவணம் ஆயில், நீ அந்த மரிக்கொழுந்துலேருந்து ஆயில் எடுத்து அதை வந்து பொதுமக்களுக்கு ஒரு நல்ல புணர்வு கொடுத்து, இப்போ எதுக்கோ ஒழுங்குமுறை விற்பனை கூட இருக்குது, கடலைக்காய்க்கு ஒழுங்கு முறை விற்பனை கூட இருக்குது, இப்போ எள்ளு எண்ணெய் கடலைக்காய் கடலெண்ணெய் இந்த இதுக்கெல்லாம் விற்பனை கூட இருக்குது. அதுக்கெல்லாம் வந்து பொதுஜனங்க பாதிக்கப்படாமல் இன்னைக்கு நல்ல விலைக்கு விற்கிற விற்று பயன்படுறாங்க. அந்த மாதிரி இந்த பயிர் நறுமண எண்ணெய் இது வந்து செஞ்சாங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை இவங்க என்ன பண்ணணும்னா அந்த சீமாப்பினுடைய இதை தமிழ்நாட்டில் கொண்டு வந்து வைக்கணும். நானும் வந்து பெங்களூரில் நம்ம பிரான்ச் ஆஃபீஸ் ஒன்று இருக்குது, அந்த சீமாப்பினுடைய பிரான்ச் ஆஃபீஸ் இருக்குது. நானும் அங்கே ஒரு ட்ரைனிங் போனேன், 3 நாள் 4500 ரூபா கட்டி தான் நான் 3 நாள் போனேன். அவங்கள கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி கூட கேட்டேன், ஏன் சார் எங்கள் தமிழ்நாட்டில் கொண்டு வந்து ஒரு பிரான்ச் வைக்கக்கூடாது, எங்கள் பொதுமக்களுக்கு ஆகுமே அப்படின்னு கூட கேட்டேன். அவங்க வந்து இடம் வசதி வேணும், அதுக்கெல்லாம் வந்து கவர்மெண்ட்டினுடைய ஒத்துழைப்பு வேணும் அப்படின்னாங்க. ஏற்கனவே கொடைக்கானல் நம்ம சீமாப்பினுடைய பிரான்ச் ஒன்று இருந்திருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய பிரான்ச்சஸ் இது கொடைக்கானலில் இருந்திருக்குது. ஆனால் அது ஏதோ பற்றாக்குறையால் எடுத்துட்டாங்க, அது ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடியே எடுத்துட்டாங்களாம், நானும் கேள்விப்பட்டேன். இப்போ அந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு இடத்த கொடுத்து அவங்களுக்கு ஒரு 10 ஏக்கராவோ 20 ஏக்கராவோ ஒரு ஹில்ஸ் ஏரியா பக்கம் கொடுத்தாங்கன்னா அவங்க வந்து 10 பேர்த்துக்கு ஒரு 10 அவேர்னஸ் விழிப்புணர்வு கூட்டம் போட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் வருஷம் ஒரு தடவை திண்டுக்கல்ல காந்தி கிராமத்தில் போடுறாங்க, அதுக்கு கூட என்ன ஸ்பீக்கர் நான் வந்து தவனத்தை பற்றி பேசுறதுக்கு அவங்களா கூப்பிடுவாங்க, நானும் போய் 1 மணி நேரம் பேசுவேன். அந்த மாதிரி வருஷம் ஒரு தடவை தான் செய்கிறாங்க. ஆனால் இன்னும் கவர்மெண்ட் இதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து தமிழ்நாட்டில் ஒரு பிரான்ச் ஆஃபீஸ், எப்படி பெங்களூரில் சீமாப்பு பிரான்ச் இருக்குதோ லக்னோ தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, அதிலிருந்து ஏதாவது ஒன்று தமிழ்நாட்டில் கொடுத்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படலாம். இந்த வருங்காலத்தில் இந்த மரிக்கொழுந்தினுடைய பயன்பாடு இன்னும் மிக மிக ஜாஸ்தியாக தான் ஆகுமே ஒழிய குறையறதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா அதில் மருத்துவ குணம் நிறையா இருக்குது, இது தமிழ்நாட்டு மக்களுக்கு யாருக்கும் தெரியறதில்ல. அப்படியே தெரிஞ்சாலும் தமிழ்நாட்டில் கூட 2 வியாபாரிங்க இருக்கிறாங்க, மறைமுகமாக வேணால் வியாபாரம் பண்ணுறாங்க, எல்லாம் கர்நாடகக்காரங்களோ இல்லை கேரளாக்காரங்களோ டைய போச்சுட்டு மறைமுகமாக வியாபாரம் பண்ணுறாங்க. இது நான் கண்கூட பார்த்துட்டேன். ஏன்னா அவங்களுக்கு தேவை வந்து ஓப்பனில் வந்தால் ரேட்டு ஜாஸ்தியாக போவோம், நாம் சம்பாதிக்க முடியாதுங்கிற மாதிரி அவங்கெல்லாம் ஏதோ ஒரு நம்ம மனசு சங்கடப்படுற மாதிரி அவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அதனால் அதை நான் என்னால் அதை பேச முடியல. தமிழ்நாட்டுக்கு தேவை கண்டிப்பாக ஒரு சீமாப் ஆஃபீஸ், பிரான்ச் ஆஃபீஸ் வேணும், சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் மெடிசனல் ஆரோமேட்டிக் பிளான்ட். உங்களால் தாராளமாக இதெல்லாம் பண்ண முடியும், நீங்கள் ஒரு இது கொடுத்தீங்கன்னா செய்யலாம். தமிழ்நாட்டுக்கு ஒரு சீமாப்பு பிரான்ச் கொடுத்தாங்கன்னா இந்த நறுமண பயிர்னு நிறைய இருக்குது. காரணம் என்னென்னா அரோமேட்டிக்ஸ் பிளான்ட்டுன்னு நிறைய இருக்குது, நீங்கள் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும். துளசியில் ஆயில் எடுக்கிறாங்க, ரோஸ்மேரின்னு ஒரு பயிர் இருக்குது, ரோஸ்மேரியில் ஆயில் எடுக்கிறாங்க. அதெல்லாம் வந்து எ கைண்ட் ஆஃப் ஃபுட் ப்ராடக்ட். இப்போ துளசி ஆயில் என்னத்துக்கு பயன்படுது, மெடிசனுக்கு பயன்படுது. அதே மாதிரி வேற என்ன மெட்டீரியலும், ரா மெட்டீரியலும் தயார் பண்ணுறாங்க. அஸ்வகந்தாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மருந்து, இதுதான் மருத்துவ குணமுள்ள இதுதான். அதெல்லாம் இன்றைக்கி நிறைய தேவைப்படுது. அஸ்வகந்தா இந்த நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாவே, ஆரோமேட்டிக்ஸ் பிளான்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னாவே அத்தனையும் உங்கள் கண்ணுக்கு முன்னால் வந்து நிற்கும். அதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் பண்ண யாருமே பண்ண கிடையாது. அந்த மாதிரி பண்ணுறதுக்கு வேணும்னா அந்த சீமா ஆஃபீஸ் இங்கே இருக்கணும். சீமா பிரான்ச் ஆஃபீஸ் இங்கே இருந்துச்சுன்னா 10 பேர்த்துக்கு பயன்படும். அவங்க ஒரு விழிப்புணர்வு கூட்டம், அவங்க ஒரு மீட்டிங் போடுவாங்க, அந்த இதெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே பயன்படுத்துமே. பொது ஜனங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனை கோடி மக்கள் இருக்கிறாங்க, அதில் எத்தனை கோடி மக்கள் அல்லாம விவசாயம் பண்றாங்க. ஒரு குறிப்பிட்ட சில இடத்துல இப்ப தமிழ்நாட்டில் ஒரு 20-30 டிஸ்ட்ரிக்டாவது இருக்குது. இந்த 20-30 டிஸ்ட்ரிக்டும் அந்த பிரான்ச் ஆஃபீஸை காண்டாக்ட் பண்ணி அவங்களுடைய வெளியே இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. கண்டிப்பாக இந்த இது உங்களால் நடக்கும். தமிழ்நாட்டுக்கு தேவை ஒரு சிமாப்பு, சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் மெடிசனல் ஆரோமேட்டிக் பிளான்ட். அது வந்து ஹெட் ஆஃபீஸ் லக்னோ, பிரான்ச் ஆஃபீஸ் பெங்களூரில் இருக்குது. அந்த இது கொண்டு வந்து தமிழ்நாட்டில் வச்சா கண்டிப்பாக பயன்படும். நறுமண பொருள்கள் நிறையா இருக்குது, அதில் ஆயில் எடுக்கிறது எல்லாத்துக்கும் அவங்களே ட்ரைனிங் தராங்க, எல்லாம் செய்கிறாங்க. 10 ஜனங்களை பொழைக்க வைக்கலாம். நீங்கள் நினச்சிங்கன்னா கூட ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20-30% ஆகுது விவசாயிகளை உங்கள் மூலியமாக ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இந்த மாதிரி செய்யலாம். பாம் ரோஸு, லெமன் கிராஸு, பச்சோளி, ஏன் இஞ்சில் ஆயில் எடுக்கிறாங்க சார். இப்போ இஞ்சில் வந்து மற்ற ஸ்டேட்லாம், கர்நாடகா ஸ்டேட்லாம் இஞ்சில் ஆயில் எடுக்கிறாங்க. அதே மாதிரி வெட்டிவேர் ஆயில் எடுக்கிறாங்க. நீங்கள் பாருங்கள், நம்ம நண்பர் ஒருத்தர் ஸ்ரீராம்நாத்னு சொல்லிட்டு ராமேஸ்வரத்தில், அது வந்து வெட்டிவேர்லாம் நல்ல ஒரு பயிர் ஜனங்களுக்கு வந்து 18 மாதம் இருந்தாலும் பரவாயில்ல. அதே மாதிரி இஞ்சி நமக்கு வந்து ஆயில் எடுக்கிறாங்க. என்ன நறுமண பயிர் இல்லாத இது எல்லாமே பயன்படுது. ஆனால் தமிழ்நாட்டில் மொத ஒரு சீமா ஆஃபீஸ் கொண்டு வந்து உட்கார வச்சாங்கன்னா எல்லா விவசாயிகளுமே வந்து பயனடைகிற மாதிரி அந்த சீமா ஆஃபீஸ்காரங்க விழிப்புணர்வு கொடுப்பாங்க. அதிலிருந்து நல்ல ஜனங்க வந்து நல்லாவே பொருளாதாரத்தை உயர்த்திக்கலாம்.
ஐயா, இதை தவிர இதுல என்னென்னலாம் செய்யலாங்க ஐயா? நீங்க இப்ப இந்த எண்ணெய்கள் வந்து உற்பத்தி பண்றாங்க, இந்த எண்ணெய்கள்ல என்னென்ன மாதிரி இப்ப சத்துக்கள் இருக்கு? சாதாரணமா இந்த பயன்படுத்தக்கூடிய சமையல் எண்ணெய் மாதிரியே இந்த எண்ணெயை நம்ம பயன்படுத்தலாமாங்க ஐயா?
இல்லைங்க, இது வந்து மெடிசன் தான், அதாவது மருந்து தான் தயார் பண்றான். மனிதனுக்கு தேவையான மருந்து தான் இதை தயார் பண்றான். ஆனா இத இப்ப கடலெண்ணெய் என்னென்னத்துக்கு உற்பத்தி ஆகுது? சாப்பிட்ற பொருள் கைண்ட் ஆஃப் ஃபுட் ப்ராடக்ட் தான். எள்ளெண்ணெய் அதுவும் வந்து கைண்ட் ஆஃப் ஃபுட் ப்ராடக்ட். அதே மாதிரி தான் இப்போ துளசி ஆயில் எடுக்கிறாங்க, குழந்தைங்களுக்கு சளி பலவிதமான சிரப்பு தயார் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து வேற இந்த ரோஸ்மேரிங்கிறது வந்து ஸ்டோல் சம்பந்தமான வியாதிக்கு அதை பயன்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு எண்ணெயிலையும் இப்போ நான் போட்டிருக்கிற பாம் ரோஸ் வந்து அமாம் சோப்பில் கலக்கிறான், அதை வந்து டைலூட் பண்ணி அதை ஏதோ ஒரு வேஸ்ட்டை வந்து இந்த ரூம் கிளீனிங் இருக்குது இல்லையா, டாய்லெட் கிளீனிங் அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. நான் இன்னொன்று போட்டிருக்கிறேன், ஒரிசாவில் இருந்து நான் அந்த பயிர் எடுத்துகிட்டு வந்தேன். லெமன் கிராஸ்னு பேர், அது மேக்சிமம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. லெமன் கிராஸ் டீ போட்டு சாப்பிட்லாம், அந்த 2 லீப்பு 3 லீப்பு எடுத்து கத்திரிச்சு டீயில் போட்டு சாப்பிட்லாம். அதையும் வந்து குழந்தைங்களுக்கு காத் சிரப்பு, இருமல் சிரப்பு தயார் பண்ணுறாங்க. அதையும் டைலூட் பண்ணி இந்த ரூம் கிளீனிங்க்கு, எர்த்து நல்ல ஃப்ளோரிங் கிளீனிக் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுலேயும் வந்து 2-3 வகையாக இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஓப்பனாக சொல்கிறேன். அப்புறம் இந்த கை கால் வலி, குதிகால் வலி அதெல்லாம் ஏதோ மிக்ஸ் பண்ணி அவங்க தயார் பண்ணுறாங்க. நான் ஆனால் பியூர் ஆர்கானிக் டைப்பில் நான் பண்ணிட்டுருக்கிறேன்.
ஐயா, இப்போ இதை அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு கொண்டு போகணும், இன்னும் இதில் ஒரு வளர்ச்சி செய்யணும் அப்படிங்கிறப்ப ஒரு எதிர்கால ஒரு திட்டம், ஒரு எதிர்கால இலக்கு அப்படின்னு எதை நீங்கள் வடிவமைச்சு செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க ஐயா?
எந்த விவசாயம் பண்ணாலும் அதில் வந்து செலவு ஜாஸ்தி, வருமானம் கம்மி. ஆனால் இதில் வந்து தவணம் இஸ் த பெஸ்ட் இன்கம் இன் எ வெரி ஷார்ட் டைம் அப்படின்னு ஒரு வரி வருது. தவணம்ங்கிறது தமிழில் வந்து மறிக்கொழுந்ததுக்கு பேர், கன்னடம் தெலுங்கு இதில் வந்து ஹிந்தியில் முதல் கொண்டு வந்து சமஸ்கிருதம் வரைக்கும் வந்து தவணம்னு தான் அதுக்கு பேர். ஆனால் பொட்டானிக்கல் நேம் வந்து வேற, ஆர்டிமிசியா பேலன்ஸ் வால்னு பேர். இதை வந்து என்ன ஜனங்க உற்பத்தி பண்ணினாங்கன்னா கொஞ்சம் பயனடையலாம். ஆனால் இது வந்து கண்டிப்பாக இது பயிர் பண்ணுறதுக்கு தண்ணி வேணும், அதுதான் மெயின் பாயிண்ட்டு. அதனால தான் வந்து யாருமே கொஞ்சம், ரெண்டாவது மழை இல்லாத சமயத்தில் தான் இந்த நாற்று எடுக்க முடியும். மழை பெஞ்சிட்டு இருந்துச்சுன்னா நாற்று வராது, நாற்றை கொண்டுட்டு வர்றது ஒரு பெரிய சமாச்சாரம். அதனால் முதல்ல யாருமே செய்யறதுக்கு பயப்படுவாங்க, அப்புறம் செஞ்சாங்கன்னா சரியாக போயிடுது. கர்நாடகாவெல்லாம் 100 கணக்கான ஏக்கர் இல்லை, 1000 கணக்கான ஏக்கர் தயார் பண்ணுறாங்க. அந்த ஊர்க்காரங்கெல்லாம் நல்ல வசதி வாய்ப்பு பெறுகிறதுக்கு காரணமே வந்து நம்ம மறிக்கொழுது தான், தவணம் தான். அங்கே போய் பார்த்தாக்க அவ்வளோ ஆசையாக இருக்குது. டீம் டிஸ்லேஷன் பண்ணோம்னா நம்ம இன்னைக்கு அதனுடைய அந்த மாதிரி ஒரு இது போடணும்னா கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாகுது. இப்போ என்னது வந்து 20 லட்சம் ரூபாய்க்கு பக்கமாக வந்துருச்சு. நானும் வந்து இந்த யூனிட் போடுறதுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டு பண்ணினேன். நான் வந்து இதில் வந்து அடுத்தது வந்து இஞ்சி ஓட்டத்துக்கு கொஞ்சம் ரெடி பண்ணிருக்கிறேன். ஏன்னா நான் சிமோகா போய் ஒரு இஞ்சி தோட்டத்தில் அங்கே நம்ம ஃபார்மர் ஒருத்தர் இருந்துக்காரு, அவர்கிட்ட பேசி முடிச்சுட்டு வந்திருக்கிறார். அவர் 10 ஏக்கரா இஞ்சி போட்டிருக்காரு. நான் பண்ணியிருக்கிற இது வந்து ட்ரம்மு வந்து எஸ்எஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, அதனால் வந்து எல்லா விதமான இதுவும் போடலாம். இஞ்சி, அடுத்தது வந்து கொஞ்சம் சாமந்தி ஓட்டி காமிச்சேன் நம்ம சேலத்தில் இருக்கிற ஒரு காலேஜுக்கு, சோனா காலேஜ்னு ஒரு காலேஜ் இருக்குது, அங்கே வந்து டார்கெட் ஏதோ பண்ணிட்டுருக்குறாங்க. அவங்களும் வந்து சீமாப்பினுடைய இதில் தான் போயிருப்பாங்களாட்டிருக்குது, இல்லை தமிழ்நாட்டு இதில் லெவலில் பண்ணாங்களோ என்னான்னு தெரில. மொத்தத்தில் கேட்டாங்க, அவங்களுக்கு கூட வந்து சாமந்தி பூ நாங்கள் கொஞ்சம் ட்ரெயில் ஓட்டி காமிச்சோம், ஒரு 250 கிலோ பூவை போட்டு அதில் ஆயில் அவங்களுக்கு எடுத்து கொடுத்தேன். அவங்க ஏதோ ரிசர்ச் பண்ணிட்டுருக்குறாங்க, அவங்க என்ன ஏதோ எனக்கு சொல்லலை. இந்த மாதிரி நான் இன்னும் கொஞ்சம் பாம் ரோஸு, லெமன் கிராஸு, மறிக்கொழுந்து இப்போ 3 தான் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். அடுத்தது வந்து இஞ்சி, நமக்கு வந்து நிச்சயமா மார்ச் ஏப்ரலுக்கு மேலே தான் வரும் அது. அடுத்தது இஞ்சிக்கு அடுத்தது ஒரு இது ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன், சின்ன ஒரு யூனிட்டு. அது வந்து மல்லிப்பூவும் ரோஸும் போடலான்ட்டு, அதில் கொஞ்சம் ஆயில் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் புதுசு புதுசாக ஐடியா இருக்குது, பட்டு எனக்கு வந்து எக்கனாமிக் ப்ராப்ளம் ஜாஸ்தி. நான் வந்து லோன் போடலை, எந்த இதுவும் போடலை. எனக்கு தண்ணி வசதி உள்ள இடத்த ரெண்ட்டுக்கு எடுத்துருக்கிறேன், அதனால் வந்து நான் லோன் போட முடியாது. ஏன்னா நிலம் அவங்க எவிடன்ஸ் கேட்பாங்க, நிலத்து ஓனர் சங்கடப்படுவாங்க, அதனால நான் எதுவும் பண்ணல.
பல்வேறு விதமான இந்த எண்ணெய்களை எப்படி எடுக்கிறது, அதனுடைய பயன்பாடுகள் எப்படி இருக்குது அப்படிங்கறது குறித்து நல்ல ஒரு தரமான ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு கருத்துக்களை வந்து வழங்கினீங்க. புதுகை பண்பலை நேயர்கள் சார்பா உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோங்க ஐயா.
நேயர்களே, இதுவரை மறிக்கொழுந்தின் மூலிகை பயன்களை ரொம்பவே அருமையாக வழங்கிய திரு MCP மோகனசுந்தரம் அவர்களுக்கு மக்கள் சார்பாகவும் புதுகை பண்பலை சார்பாகவும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய புலன இலக்க எண்கள் 6380077950 என்ற எண்களிலும், புதுகை FM 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்கலாம். இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.